கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இந்த வான்புரா நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். செல்வ பெருக்கினால் முன்னேறிக் கொண்டிருப்பவனின் இதயம் இறைவனின் நெருக்கத்தை விட்டு பின்னோக்கியே செல்லும். இறைவன் உன்னை உயர்த்தாதவரை நீ காணும் உயர்வுகளெல்லாம் உதிர்கின்ற பூக்களே. பணம் ஒரு பலம், அந்த பலத்தால் பிறரை தாங்கு, அப்போது பணத்துடன் பண்பையும் சம்பாதிப்பாய். குற்றம் கூறுகிறவர்களை என்ன செய்வதென்றல்ல, முதலில் குற்றம் இல்லாதிருக்க என்ன செய்வது என்று பார். எல்லாவற்றையும் தனக்காகவே வைத்துக் கொள்ளுகிறவனுக்காக இறைவன் எதையுமே வைத்திருக்கவில்லை. நல்லதை பற்றி பேசுகிறவர்கள் எல்லாம் நல்லதை செய்திருந்தால் உலகத்தில் இத்தனை தீயவர்கள் இருந்திருக்க மாட்டார்கள். நற்குணம் இல்லாதவனை விட இல்லாத குணத்தை இருப்பது போல காண்பிப்பவன் பெரிய பாவி. முதலீடு செய்ய தைரியம் இல்லையேல் லாபம் இல்லை. இழக்க இயலாவிட்டால் இறைவனின் மேன்மை கிடைப்பதில்லை.
அதே தேதியே நாடே ஓடியே
கிறிஸ்துவின் அன்பை சுவைப்பவர் அவ்வன்பை பிறருக்கு கொடுப்பவராக மாறுகிறார். அடுத்தடுத்து ரெண்டு பேரை திருமணம் செய்து கொண்ட ஒரு பெண் கூறுகிறார், ஒருவன் என்னை காலுக்கு செருப்பாக பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்தான், மற்றவன் என்னை தோளுக்கு போர்வையாக்கி வீசி எறிந்தான். இரண்டு பேரும் என்னிடத்தில் எலும்பை தேடினர், இதயத்தை தேடியவர் எவரும் இல்லை. சில வேளைகளில் எமது அன்பு தன்னலமிக்க அன்பு, சந்தர்ப்பவாத அன்பு, பிறரை பயன்படுத்தும் அன்பாக உள்ளது. பிறரை பயன்படுத்தும் போது நாம் பயனற்றவர்களாய் போய்விடுகிறோம். கிறிஸ்துவின் அன்பு தம்மையே பிறருக்காக கையளிக்கும் தியாகமிக்க அன்பு. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என யோவான் 15:13 யோவான் கூறுகிறார். அன்பின் உச்சக்கட்டம் உயிர் தியாகம். அன்னை தெரேசா கூறினார், இயேசு என்னை அன்பு செய்கிறார், எனவே நான் மற்றவரை அன்பு செய்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை சுவைப்பவர் அவ்வன்பை பிறருக்கு கொடுப்பவராக மாறுகிறார். நீங்கள் இயேசுவா? கால் ஊனமுற்ற ஒருவர் ஒரு புகை வண்டியில் ஏற முயற்சி எடுத்த போது அவர் கால் இடறி கீழே விழ அவர் பையில் இருந்த பொருட்கள் சிதறின. ஒருவர் அவர் மேல் பரிவு கொண்டு அவரை தூக்கிவிட்டு சிறிய பொருட்களை சேர்த்து பையில் போட்டு அவரை புகைவண்டியில் ஏற்றிவிட்டு அவரிடம் பணமும் கொடுத்தார். கால் ஊனமுற்றவர் தம் கண்களில் நீர் மல்க அவரை பார்த்து, நீங்கள் இயேசுவா என்று கேட்டார். அதற்கு அவர், நான் இயேசு அல்ல, ஆனால் இயேசுவின் சீடர் என்றார். பரிசுத்த யோவான் கூறுகிறார், பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல செயலிலும் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம். கிறிஸ்துவின் அன்பு தன்னலத்தால் புறையோடி கிடந்த சமுதாயத்தை அழித்து புதியதோர் அன்பு சமுதாயத்தை தோற்றுவித்தது. புதிய வானகமும் புதிய வையகமும் மலர வேண்டுமென்றால் அதை அன்பு புரட்சியால் மட்டுமே கொண்டு வர முடியும். தன்னலமற்ற அன்பு ஒன்றால் மட்டுமே அனைத்தையும் புதியன ஆக்க முடியும். இயேசு சுமைகளை சுமப்பவர். ஒரு கிராமவாசி ஒரு பெரிய காய்கறி கூடையை தமது தலைமேல் வைத்துக் கொண்டு சந்தைக்கு போய்கொண்டிருந்தார். அவ்வழியே லாரி ஓட்டி சென்ற ஓட்டுநர் அக்கிராமவாசியை தமது லாரியில் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அக்கிராமவாசி லாரியில் ஏறினாலும் தலைமேல் காய்கறி கூடையை சுமந்து கொண்டே இருந்தார். கூடையை கீழே இறக்கி வைக்குமாறு லாரி ஓட்டினர் அவரை கேட்டதற்கு அவர், என் சுமையை நான் தானே சுமக்க வேண்டும் என்றார். தமது சுமையை இறக்கி வைக்க அவருக்கு மனமில்லை. இன்று நம்மில் பலர் தேவையற்ற சுமைகளை சுமந்து நொந்து நூலாகி போகிறோம். இயேசு நமது சுமைகளை சுமப்பவர். இருப்பினும் எம்மால் எமது சுமைகளை அவரிடம் இறக்கி வைக்க முடியாமல் தவிக்கிறோம். யார் ஒருவர் கிறிஸ்துவின் அன்பை சுவைக்கிறாரோ அவரால் தனது சுமைகளை அவரிடம் கொடுத்துவிட முடிகிறது. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என இயேசு கூறியும் அவரிடம் சுமைகளை இறக்கி வைக்க தெரியாமல் தமது சுமைகளை தாமே சுமந்து கொண்டு அலையும் உள்ளங்கள் பல.
தாசரே, இத்தரணியை அன்பு
செய்தி குழுவினரின் வான்பரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு வான்பரா வானொலி நேயர்களே, எமது சபக்கூட்டங்கள் மொன்றியலிலும் நடைபெறுகின்றன. மொன்றியலில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5149 58 59 2 6 5 1 4 9 6 8 5 9 2 6. வான்பிராமியர்கள் 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானங்களை கேட்டு அனுதினமும் இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கம் 4 1 6 6 2 8 5 9 4 5 4 1 6 6 2 8 5 9 4 5. எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன் 6 4 7 8 7 6 2 7 3 4 எமது இணையதளங்கள் www.tamilgoodnews.com அல்லது www.wanbra.com. வான்பரா நிகழ்ச்சியில் அடுத்து மலர்வது இறை தியானம். எதிர்காற்றில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பாகம் 5. இத்தியானத்தில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இன்று எமது தியானத்தின் தலைப்பாக, எமது வாழ்வில் எதிர்காற்று வீசும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பிலே 5வது தியானத்தை நாம் இன்று தியானிக்கப் போகிறோம். மத்தேயு நற்செய்தி நூல் 14 அதிகாரத்திலே வசனங்கள் 22-33 வரை உள்ள வசனங்களிலே ஆண்டவருடைய சீடர்கள் படகில் பயணமாகிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென எதிர்காற்றையும் பெரும் அலைகளையும் அவர்கள் சந்தித்தார்கள். அப்பொழுது 4 சாம வேளையில் இயேசு கடல் மேல் நடந்து வந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் என்ற பகுதியை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் சீடர்கள் அவர்களுடைய பயணத்திலே எதிர்காற்றையும் பெரும் அலைகளையும் சந்தித்தார்கள். அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைத்ததா? ஆம், விடுதலை கிடைத்தது. எப்படி அவர்களுக்கு விடுதலை உண்டானது? அவர்களுடைய சொந்த முயற்சியினால் அவர்களுக்கு விடுதலை கிடைத்ததா? இல்லை. இயேசுவே கடல் மேல் நடந்து வந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார், வெற்றி கொடுத்தார் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அதுபோல நாம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பல தடவைகளில் எதிர்காற்றையும் பெரும் அலைகளையும் நாம் சந்திக்கிறோம். எதிர்காற்று அல்லது பெரும் அலைகள் என்று நான் சொல்லும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் சந்திக்கின்ற பிரச்சனைகள், வாழ்க்கையில் சந்திக்கின்ற போராட்டங்கள், வாழ்க்கையில் சந்திக்கின்ற ஏமாற்றங்கள், வாழ்க்கையில சந்திக்கின்ற எதிர்ப்புகள், இன்னும் நமது வாழ்க்கையிலே சந்திக்கின்ற கவலைகள், கண்ணீர்கள், அவமானங்கள், பழிச்சொற்கள், இன்னும் எத்தனையோ விதமான சுமைகள், இப்படிப்பட்ட எதிர்காற்றை, பெரும் அலைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கும் போது அதிலிருந்து நமக்கு வெற்றி உண்டாகுமா, விடுதலை உண்டாகுமா என்று கேட்டால், ஆம், நிச்சயமாக நமக்கு விடுதலை உண்டு. நாம் அவைகள் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசுவின் விருப்பமாகும். அன்றைக்கு ஆண்டவர் அவருடைய சீடர்களை தேடி கடல் மேல் நடந்து வந்து எதிர்காற்றிலும் பெரும் அலைகளிலும் சிக்கப்பட்டிருந்த சீடர்களுக்கு விடுதலை கொடுத்தது போல, இன்றைக்கும் நாம் எப்பொழுது அப்படிப்பட்ட எதிர்காற்றோடும் பெரும் அலைகளோடும் போராடி கொண்டிருக்கிறோமோ, அப்பொழுது இயேசு வந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். நமது வாழ்க்கையிலே இயேசு விடுதலை தருகிறார், வெற்றியை தருகிறார். அதுவே அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே இன்று இந்த ஐந்தாவது தியானத்திலே நாம் சந்திக்கின்ற எதிர்காற்றிலிருந்தும் பெரும் அலைகளிலிருந்தும் வெற்றி அடைய வேண்டுமென்றால் நாம் கவனிக்க வேண்டிய ஐந்தாவது விடயம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் முக்கியமாக தியானிக்கப் போகிறோம். நமது வாழ்க்கையிலே எதிர்காற்றையும் பெரும் அலைகளையும் சந்திக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு அவைகள் மத்தியிலிருந்து நம்மோடு எதை பேசுகிறார் என்பதை நாம் கவனிப்போம் என்றால், நிச்சயமாக நாம் சந்திக்கின்ற எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு வெற்றி உண்டாகிறது. பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு நற்செய்தி நூல் 14 அதிகாரத்திலே வசனங்கள் 26 இருந்து பாருங்கள். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பே என அச்சத்தினால் அலறினர். 27 வசனம், உடனே இயேசு அவர்களிடம் பேசினார், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கடல் அலை மேல் நடந்து வந்ததை கண்ட சீடர்கள் இது ஒரு பூதமாயிருக்குமோ என்று சொல்லி பயந்தார்கள். அப்பொழுது பாருங்கள், இயேசு அவர்களோடு பேசினார், கலங்காதீர்கள், அஞ்சாதீர்கள், துணிவோடு இருங்கள் என்று பேசினார். எதன் மத்தியிலே பேசினார் பாருங்கள், பெரும் அலைகள் எழும்பிக் கொண்டிருக்கிற அந்த அலைகள் மத்தியிலே பேசுகிறார். பெரும் எதிர்காற்று வீசிக் கொண்டிருக்கிறது, அந்த எதிர்காற்றின் மத்தியிலே இயேசு தன்னுடைய சீடர்களோடு பேசினார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே சீடர்கள் அமைதியடைகிறார்கள். அதுக்கு பின்பு நாம் கீழே வாசித்து பார்க்கிறோம், ஆண்டவருடைய சீடராகிய ஒருவர், அதாவது சீமோன் பேதுரு, ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை கேட்டு அதன் பின்பு அவரே கடல் அலைமேல் நடக்கிறார் என்று பார்க்கிறோம். அதுக்கு பின்பு இயேசு படகிலே வந்து அந்த பெரும் காற்றையும் அந்த அலையையும் அமைதியா இருக்கும்படி கட்டளையிட்ட உடனே அவைகள் அமைதி அடைந்தன என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த பெரும் காற்றின் மத்தியிலே ஆண்டவர் பேசினார். அந்த பெரும் காற்றை ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினால் அடக்கினார் என்றுதான் நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் பேசும் பொழுது நாம் எப்பொழுது அதற்கு சரியாக செவி சாய்க்கிறோமோ, அப்பொழுது நமது வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற அனைத்து போராட்டங்களிலும் நம்மால் வெற்றி அடைய முடிகிறது. ஆண்டவர் இயேசு நாம் சந்திக்கின்ற அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்மோடு பேசுவாரா என்று கேட்டால், நிச்சயமாக பேசுவார். அவர் தன்னுடைய பிள்ளைகளை அவருடைய வார்த்தையினாலேதான் வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட உறவாடி, நம்மோடு கூட உறவை வைத்து, அவருடைய வார்த்தை வழியாகவே நம்மை வழிநடத்த அவர் விரும்புகிறார். அன்றைக்கு அந்த சீடர்களோடு இயேசு பேசினார் பாருங்கள், அவர் பேசியதை சீடர்கள் கேட்டார்கள். அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்காற்றை சந்திக்கும் பொழுது, பெருமலைகளை சந்திக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை சரியாக நாம் கவனிப்போம் என்றால், ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையிலே நாம் கவனம் செலுத்துவோம் என்றால், ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை நாம் நம்புவோம் என்றால், நிச்சயமாக ஆண்டவர் அவருடைய வார்த்தை வழியாக நாம் சந்திக்கின்ற அனைத்து போராட்டங்களிலும் எதிர்காற்றுகளிலும் பெருமலைகளிலும் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நான் இந்த கருத்தை இதிலே ஏன் முக்கியமாக வலியுறுத்தி சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு பல மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே எதிர்காற்றை சந்திக்கும் பொழுது,
அல்லது பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, பெரும் அலைகளை சந்திக்கும் பொழுது எங்கு போகலாம் என்று அலைந்து திரிகிறார்கள். பல கிறிஸ்தவ மக்கள் கூட அவர்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சில போராட்டங்களை சந்திக்கும் பொழுது அதிலிருந்து விடுதலை அடைவதற்காக என்ன செய்யலாம் என்று தெரியாமல் பதட்டப்பட்டு நிற்பதை காண முடிகிறது. அவர்கள் எத்தனை பேரோடு தொலைபேசியிலே கதைக்க முடியுமோ அத்தனை பேரோடும் கதைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களோடு பேசுவார் என்பதிலே மட்டும் அவர்களுக்கு கவனம் செலுத்த முடியாமல் போய்விடுகிறது. இன்னும் சில மக்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு எப்படி முடிவு உண்டாகும் என்பதற்காக பல இறை ஊழியர்களை தேடி திரிகிறார்கள். இந்த ஊழியரிடத்திலே போய் மன்றாடினால் விடுதலை உண்டாகுமா, இந்த ஊழியரிடத்தில் போய் மன்றாடினால் விடுதலை உண்டாகுமா, இந்த ஊழியரிடத்திலே ஆலோசனை கேட்டால் விடுதலை உண்டாகுமா என்று அதற்காகவே பல மக்கள் அலைந்து திரிகிறார்கள். ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரர்கள் வழியாக, தன்னுடைய பணியாளர்கள் வழியாக தன்னுடைய மக்களை வழி நடத்துகிறார், அது உண்மை. ஆனால் அதே நேரத்திலே கடவுள் அவரை நம்புகிற ஒவ்வொரு மக்களோடும் அவருடைய வார்த்தை வழியாக பேச காத்திருக்கிறார். ஒரு ஊழியக்காரரோடு பேசுகிற கடவுள்தான் ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசியோடும் பேசுகிறார். ஒரே கடவுள் தானே நமக்கு. ஒரு ஊழியக்காரரோடு கடவுள் பேசுவார் என்றால் ஏன் ஒரு விசுவாசியோடு ஆண்டவர் பேச மாட்டார்? எல்லாரோடும் கடவுள் பேசி அவருடைய வார்த்தை வழியாக வழி நடத்த விரும்புகிறார். ஒரு ஊழியக்காரருக்கு, ஒரு பணியாளருக்கு ஒருவருடைய பிரச்சனைக்காக மன்றாடி ஆண்டவர் பேசுவதை அவரால் கவனித்து பார்க்க தெரிகிறது. அதனாலேதான் கடவுள் என்ன சொல்லுகிறார் என்ற பதிலை அவரால் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அதுபோல ஒவ்வொரு விசுவாசிகளும் அந்த பயிற்சி எடுத்துக் கொள்ளுவார்கள் என்றால், அந்த அனுபவத்துக்குள்ளே வந்து விடுவார்கள் என்றால், நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு விடுதலையோடு வாழ முடியும். எல்லா கடவுளை நம்புகிற ஒவ்வொரு மக்களும் அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதாவது இறைவன் பேசுவதை கவனிக்கக்கூடிய, அதை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை கவனித்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாகும். இன்னும் சில மக்கள் பாருங்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் வரும் பொழுது சில கூட்டங்கள், எந்த கூட்டத்துக்கு போனால் தனக்கு விடுதலை உண்டாகும் என்று சில எழுப்புதல் கூட்டங்களை, சில குணமாக்கும் கூட்டங்களை, சில விடுதலை அளிக்கும் கூட்டங்கள் என்று பலர் அப்படிப்பட்ட கூட்டங்களை தேடித் திரிகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு கூட்டத்திலே செயல்படுகிற ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வீட்டிலும் செயல்படுவார். ஒரு கூட்டத்திலே ஒரு இறை ஊழியர் வழியாக ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் என்றால், கடவுளை விசுவாசிக்கிற விசுவாசியின் வாழ்விலே அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுதே கடவுள் அந்த காரியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் அதை பல மக்கள் சரியாக புரிந்து கொள்வதில்லை, சரியாக நம்புவதில்லை. அவர்கள் நிற்கிறார்கள், எங்களை விட ஒரு பெரிய ஊழியக்காரரோடு ஆண்டவர் பேசுகிறார், எங்களை விட பெரிய எழுப்புதல் கூட்டங்களில் தான் கடவுள் செயல்படுகிறார் என்று சிலர் நினைக்கிறார்கள். இல்லை அன்பானவர்களே, இந்த புயலும் அலையும் வீசிக்கொண்டிருக்கும் பொழுது, மலையும் மோதிக்கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவருடைய சீடர்களோடு பேசினது போலதான் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அங்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். இன்னும் சில கிறிஸ்தவ மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக எந்தெந்த ஆலயங்களுக்கு போகலாம், எந்தெந்த புனித ஸ்தலங்களுக்கு போகலாம், அல்லது அதுக்காக என்ன செய்யலாம் என்றெல்லாம் பலர் நினைத்துக் கொண்டு அதற்காகவே தங்கள் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, புனித ஸ்தலங்களுக்கு போவது தவறல்ல. புனித ஸ்தலங்களிலே போய் கடவுளை பற்றி அறிவது, கடவுளோடு உறவு வைப்பது, கடவுளை உறவாடுவதிலே ஒரு பிழையும் இல்லை. ஆனால் புனித ஸ்தலங்களிலே போனால்தான் கடவுள் எனக்கு விடுதலை தருவார் என்று நாம் நினைப்போம் என்றால் நம்முடைய நம்பிக்கையிலே பிழை இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் புனித ஸ்தலங்களிலே மட்டும் இருக்கிறவர் அல்ல. நம் கடவுள் நம்முடைய இல்லங்களிலே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அவரே நம்மை தன்னுடைய ஆலயமாக மாற்றி நமக்குள்ளே இருக்கிறார். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இதை இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எந்த போராட்டத்தில் இருந்தாலும் அந்த போராட்டத்திலிருந்து நீங்கள் கட்டாயமாய் விடுதலை அடைய வேண்டும். அந்த விடுதலை எப்படி உண்டாகிறது என்றால், ஆண்டவர் உங்களோடு பேசுவதை நீங்கள் கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இறை வார்த்தை வழியாக இறைவன் உங்களோடு பேசுவார், அல்லது இப்படிப்பட்ட தியானங்கள் வழியாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார், அல்லது சில சூழ்நிலைகள் வழியாக கடவுள் உங்களோடு பேசுவார். கட்டாயமாய் இறைவன் தன்னுடைய பிள்ளைகளோடு பேசி உறவாடி வழி நடத்துகிறவர், வழி நடத்த விரும்புகிறவர். அதனாலே நீங்கள் அதை கவனித்து பார்க்க ஆரம்பித்தீர்கள் என்றால் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலையை நீங்கள் காண முடிகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இதில் இன்னும் ஒரு விடயத்தை நாம் பார்க்க வேண்டும். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலவித சோதனைகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை சந்திக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய உள்ளத்திலே பலவிதமான அவவிசுவாச எண்ணங்கள் உருவாகி விடுகிறது. கடவுள் இதில் இருந்து விடுதலை தருவாரா, ஏன் எனக்கு இப்படி நடந்தது, இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஒளி உண்டாகுமா, அல்லது இதனால் அது நடக்கப் போகிறதே, இது நடக்கப் போகிறதே என்று பலவிதமான பயங்கரமான எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலே வந்து விடுகிறது. பின்பு கடவுள் மேலேயே அவநம்பிக்கை நமக்கு உண்டாக ஆரம்பித்து விடுகிறது. இது எல்லாம் யாருடைய வேலை என்றால் சத்ருவினுடைய வேலை, சாத்தானுடைய வேலை. அவன்தான் கடவுளுடைய வார்த்தையிலே நாம் கவனம் செலுத்தாதபடி நம்முடைய சிந்தனைகளினாலேயே, நம்முடைய எண்ணங்களினாலேயே நாம் கலங்கி போகும்படி பலவிதமான தவறான எண்ணங்களை நமக்குள்ளே தூண்டி கொண்டிருப்பவன் பிசாசு. அதிலிருந்து நாம் வெற்றி அடைவதற்காகத்தான் இறைவன் அவருடைய வார்த்தை வழியாக நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கும் நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் மக்கள் இறை வார்த்தையை தேடுவதற்கு பதிலாக இறைவனிடத்திலிருந்து ஒரு விடுதலையை தான் தேடி தெரிகிறார்கள். எல்லா இடங்களிலும் பார்த்தீர்கள் என்றால் மக்கள் இன்றைக்கு இறை வார்த்தையை தேடுவதற்கு பதிலாக ஒரு ஏதோ ஒரு விதத்திலே தங்களுக்கு விடுதலை நடக்க வேண்டும், ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று அதைத்தான் தேடிக்கொண்டு திரிகிறார்கள். கடவுள் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்கிறார், விடுதலை கொடுக்கிறார். ஆனால் அவைகள் எல்லாவற்றுக்கு மேலாக இறைவன் தன்னுடைய பிள்ளைகளோடு பேச விரும்புகிறார், அவர்களை அவருடைய வார்த்தையின் வழியாக வழிநடத்த விரும்புகிறார். அதிலேதான் நாம் நிச்சயமாக உறுதியாய் இருந்து அதிலே கவனம் செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு பிசாசு பல மக்களை கடவுள் பேசுவதை, கடவுள் வார்த்தையிலே அவர்கள் வாழுவதை தடுப்பதற்காக மக்களுக்கு பலவிதமான சிந்தனைகளை தூண்டி, பலவிதமான வழிகளை காட்டி, கடவுளை தேடுகிறோம் என்ற பெயரிலேயே அவர்கள் கடவுளை தேடாமல் அவர்கள் சொந்த வாழ்க்கையே தேடிக்கொண்டிருக்கிற விதமாக அவன் பல சூழ்நிலைகளை அமைத்து விடுகிறான், பல பாதைகளை உருவாக்கி விடுகிறான். அதனாலேதான் மக்கள் தங்களுடைய இன்றைக்கு ஆலயத்துக்கு வரும்பொழுது சரி, ஜெப கூட்டங்களுக்கு வரும்பொழுதும் கூட சரி, அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு விடுதலை கிடைத்தால் போதும் என்ற நினைப்போடே நிறைய பேர் வருகிறார்கள். ஆனால் பல மக்கள் பார்த்தீர்கள் என்றால் இறைவன் தங்களோடு பேசுகிறார், இன்றைக்கு இறைவன் என்னோடு என்ன பேசப் போகிறார், அவருடைய வார்த்தை வழியாக எனக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்க போகிறார் என்ற எண்ணம் இல்லாமலேயே பலர் ஆலயத்துக்கு வந்து போகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கடவுள் எப்பொழுதுமே எங்கள் வாழ்க்கையிலே நிறை வாழ்வை கொடுக்க விரும்புகிறவர், நிறைவானதை நமக்கு கொடுக்க விரும்புகிறவர். ஏதோ ஒரு கொஞ்சத்தை தந்துவிட்டு அதுக்கு பின்பு அது முடிந்த பின்பு திருப்ப திருப்ப நாம் வந்து கலங்கி நிற்க வேண்டும் என்று விரும்புகிறவர் அல்ல கடவுள். அவர் தன்னுடைய வார்த்தை வழியாக நம்மோடு பேசி நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம்மை அவர் பலப்படுத்தி அதிலே விசுவாசத்திலே வளர்த்து நாம் ஒவ்வொரு சூழ்நிலைகள் வழியாகவும் ஆண்டவருக்குள்ளே ஒரு உயர்வான நிலையிலே, வெற்றியான நிலையிலே வர வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அதற்கு அவர் பயன்படுத்துகிற முக்கியமான ஒரு கருவி அவருடைய வார்த்தை. இறைவன் அவர் வார்த்தை வழியாக நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். பலருக்கு இறை வார்த்தை எங்களோடு பேசும் என்கிற அனுபவம் பல கிறிஸ்தவ மக்களுக்கு இல்லை. ஆகவே அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவனுடைய வார்த்தை இறைவன், இறைவனே இறைவனுடைய வார்த்தை. ஒருவர் இறை வார்த்தையை தன் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டார் என்றால் இயேசுவை அவர் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒருவர் இறை வார்த்தையிலே வாழுகிறார் என்றால் அவர் இயேசுவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒருவர் இறைவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறார் என்றால் அவர் இயேசுவையே மற்றவர்களுக்கு அறிவிக்கிறார். அதனால இறைவனுடைய வார்த்தை என்பது இறைவன். அதிலே வல்லமை உண்டு, அதிலே வாழ்வு உண்டு, அதிலே விடுதலை உண்டு. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நீங்கள் அந்த சூழ்நிலையிலே கடவுள் உங்களோடு எதை பேசுகிறார் என்பதை கவனிக்க ஆரம்பியுங்கள். அந்த இறை வார்த்தையை படிக்க ஆரம்பியுங்கள். அதிலே விசுவாசம் வைக்க ஆரம்பியுங்கள். அதன் வழியாக இறைவன் உங்களோடு பேசி உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அடுத்து நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த வேதாகம பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது அதுல இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் நமக்கு புரிகிறது. அதாவது மத்தேயு நற்செய்தி நூல் 14 அதிகாரத்திலே வசனம் 26 பாருங்கள். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பே என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பாருங்கள், இந்த புயலின் மத்தியிலும் இந்த பெரும் அலையின் மத்தியிலும் இருந்த சீடர்கள் இப்பொழுது எதற்காக இன்னும் அதிகமாய் பயந்தார்கள் என்றால், இயேசுவை கண்டு பயந்து விட்டார்கள். ஏற்கனவே கடல் அலையை கண்டு பயந்து கொண்டிருக்கிறார்கள், பெரும் காற்றை பார்த்து கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் சாகப் போகிறோமோ என்று சொல்லி பயந்து நிற்கிறார்கள். இப்பொழுது இயேசுவை கண்டவுடனே அவர்களுக்கு இயேசுவை சரியாக அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. உடனே அவர்கள் பயந்து கலங்கினார்கள், ஐயோ பேயாயிருக்குமோ பூதமாயிருக்குமோ என்று கலங்கினார்கள். சில வேத ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், அன்றைய கால நம்பிக்கையின்படி 4 சாம நேரத்திலே கடல் ஆவி கடலிலே அலைந்து திரியும் என்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியிலே இருந்ததாக சில வேத ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அதுபோல இந்த சீடர்களும் பாருங்கள், கடலிலே இயேசு வருவதை கண்டவுடனே அவர்களுக்கு இயேசுதான் என்ற அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் பேயாயிருக்குமோ பூதமாயிருக்குமோ என்று சொல்லி கலங்கினார்கள். இப்பொழுது இயேசு பயப்படாதீர்கள் என்று அவர்களுக்கு எந்த பயத்துக்காக சொல்லுகிறார் என்றால், அவரை பூதம் என்று எண்ணினதினாலே இயேசு சொல்லுகிறார், பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் என்று அவர்களுக்கு சொல்லி அவர்களை தைரியப்படுத்துகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இதிலிருந்து நாம் இன்னொரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். என்னவென்றால், ஏன் கடவுள் நம்மோடு அவருடைய வார்த்தை வழியாக பேச விரும்புகிறார் என்பதற்கு ஒரு முக்கியமான விடயம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, நாம் எப்பொழுது பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு போராடி கொண்டிருக்கிறோமோ அப்பொழுது எதை பார்த்தாலும் நமக்கு பூதமாகத்தான் தெரியும், எதை பார்த்தாலும் நமக்கு பேயாகத்தான் தெரியும். சிலர் சொல்லுவார்கள், பயந்தவனுக்கு கண்டவனெல்லாம் கண்டதெல்லாம் பேய் என்று சொல்லி. அதுபோல நாம் எப்பொழுது நிலை தடுமாறி கலங்கி போய் பிரச்சனையிலே சிக்கிப்பட்டு போய் என்ன செய்வதுன்னு தெரியாமல் பயந்து நடுங்கி போய் நிற்கிறோமோ அப்பொழுது எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் எதை உணர்ந்தாலுமே நமக்கு பயமாக வந்துவிடும். எல்லாமே நமக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். இது சரியாக இருக்குமோ, இது சரியாக இருக்குமோ என்று சொல்லி நாம் பயப்பட ஆரம்பித்து விடுவோம். ஏனென்றால் நாம் ஏற்கனவே பிரச்சனைகளை போராடி கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்திலே உண்மையிலேயே சில நேரத்திலே இயேசுவே நமக்கு முன்னால் வந்தால் கூட அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் தவிக்கிறோம். இயேசு சில நேரத்தில் அந்த நேரத்தில் நமக்கு சில அற்புதங்களை செய்தால் கூட அந்த அற்புதங்களை சரியாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் கலங்கி நிற்கிறோம். ஏனென்றால் நம்முடைய உள்ளம் சரியான நிலையில இல்லை. நம்முடைய உள்ளம் இப்பொழுது நிலை குலைந்து போய் நிற்கிறது, தடுமாறி போய் நிற்கிறது, கலங்கி போயிருக்கிறது. அதனாலதான் பாருங்கள், இயேசு என்ன செய்தார், அவர்களுக்கு சொல்லுகிறார், அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், நான் தான் என்று சொல்லி சொன்னார், துணிவோடு இருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் நாம் இதிலே முக்கியமான ஒன்றை பார்க்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்காட்டை சந்திக்கும் பொழுது பார்த்தீர்கள், உடனடியாக ஆண்டவர் அவருடைய வார்த்தை வழியாக பேசி நம்மை அமைதிப்படுத்த விரும்புவார், நம்முடைய உள்ளத்தை சரிப்படுத்துவார், நமக்கு ஒரு சமாதானத்தை தந்து நம்மை ஒரு உறுதியான நிலைக்கு, ஒரு சரியான நிலைக்கு கொண்டு வருவார் கடவுள். அப்பொழுது பாருங்கள், நாம் நிதானமா இருப்பதனாலே எல்லாவற்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம். அது மட்டுமல்ல, அந்த நேரத்தில்தான் நாம் நம்முடைய தவறுகள் கூட எதுவென்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது சரியாக. அதே போல இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார், ஏன் இது வந்தது, எல்லாவற்றையும் நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது. எப்பொழுது நம்முடைய உள்ளம் ஒரு சரியான நிலைக்கு வரும் பொழுது. அது அந்த உள்ளம் எப்பொழுது எப்படி சரியான நிலைக்கு வருகிறது என்றால், இறைவன் நம்மோடு பேசும் பொழுது, அல்லது நாம் இறைவன் பேசுவதை சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு பேசுகிறார். ஏனென்றால் இரண்டாவது காரணம், நம்முடைய உள்ளத்தை சரிப்படுத்துவதற்காக, நிதானப்படுத்துவதற்காக, அமைதிப்படுத்துவதற்காக, சமாதானத்தை தருவதற்காக. அதன் பின்பு நாம் சரியானதை நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நாம் முக்கியமாக எதை தியானித்திருக்கிறோம் என்றால், நாம் சந்திக்கின்ற எதிர்காற்றிலும் பெருமலையின் மத்தியிலும் ஆண்டவர் இயேசு அவருடைய வார்த்தை வழியாக நம்மோடு பேச விரும்புகிறார். அந்த வார்த்தையை நாம் கவனித்து கேட்டு அதற்கு நாம் சரியாக நம்மை அர்ப்பணித்தோம் என்றால், அதன் வழியாக நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் அற்புதங்களையும் நிச்சயமாக காண முடிகிறது. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இன்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவருக்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிற கடவுள். எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு பேசி நம்மை வழி நடத்த விரும்புகிறேன். அதற்காகவே உம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறேன். நீர் தந்திருக்கிற வார்த்தை வெறும் புஸ்தகம் அல்ல, அது உம்முடைய வார்த்தை. அதிலே வாழ்வு உண்டு, அதிலே வல்லமை உண்டு. அந்த வார்த்தை வழியாக நம்மோடு பேசுகிற தெய்வமே, இன்றைக்கு இந்த தியானத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையென்னும் மன்னாவே தங்கள் வாழ்க்கையிலே பெற்று அதன் வழியாக இவர்கள் விடுதலையும் வெற்றி வாழ்வையும் அடையும்படி ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை இவர்களை வழிநடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இன்றும் ஆண்டவரே, இவர்கள் யார் யாரெல்லாம் என்னென்ன போராட்டங்களில் இருக்கிறார்களோ, அந்த போராட்டங்களிலிருந்து எப்படி இவர்கள் விடுதலை அடைய வேண்டும் என்கிற கருத்தை இவர்கள் புரிந்து கொள்ளும்படி இவர்களோடு பேசி இவர்களை வழி நடத்துவீராக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே இவர்களுக்கு விடுதலையும் வாழ்வும் வெற்றியும் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். இவர்களுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும், வேதனைகள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்தும்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். பொல்லாப்புக்கு பயப்படி தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீ. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும்.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன் 647-8736-2734-2734-2734. அன்பு நேர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்வரா நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய வான்வரா நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
ஒரு தேசத்து ராஜா ஒரு நாள் மாறு வேடம் அணிந்து தன் தேசத்தை சுற்றி பார்க்க சென்றான். ஒரு சிறு குளத்தில் விழுந்து விட்டான். அந்த குளம் புதை சேறு நிறைந்த குளம். அதில் விழுந்தவர்கள் தானாக ஏறி வர இயலாது, நீந்தவும் இயலாது. இந்த ராஜா கதறினார், சத்தம் போட்டார். ஆனால் அந்த வழியாக யாரும் வரவில்லை. ராஜா கொஞ்சம் கொஞ்சமாக சேற்றில் மூழ்கிக் கொண்டிருந்தான். அப்போது அந்த வழியாக ஒருவர் வந்தார். அவரை பார்த்தால் ஏழை மனிதன் போல இருந்தார், மெலிந்திருந்தார். என்றாலும் அவர் தனக்கு உதவக்கூடும் என்று ராஜா நினைத்து உரத்த சத்தமாக அவரை கூப்பிட்டார். அந்த மனிதன் சத்தம் கேட்டு ஓடிவந்து கொஞ்சம் காட்டுக் கொடிகளை வெட்டி ராஜாவுக்கு நேராக வீசி எப்படியோ அந்த குளத்திலிருந்து தூக்கிவிட்டார். ராஜாவின் மனம் நன்றியால் நிறைந்தது. இந்த மனிதனுக்கு தன் ராஜ்யத்தில் பாதியாவது கொடுத்துவிட வேண்டும் என்று நினைத்தார். எனவே காப்பாற்றிய மனிதரை தன்னுடன் வரும்படி வருந்தி அழைத்தார். இருவரும் நடந்து போகையில் ராஜா அந்த மனிதரை பார்த்து, நீங்கள் எவ்வளவு படித்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதர் தார் ஒன்றும் படிக்கவில்லை என்று சொன்னதும், படிக்காத மனிதருக்கு பாதி ராஜ்யம் கொடுத்தால் சரியாக ஆட்சி நடத்த மாட்டார் என்று நினைத்து அவரை தனது சேனையில் ஒரு தலைவராக வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தார். எனவே உங்களுக்கு போர் பயிற்சி உண்டா என்று கேட்டார். அந்த மனிதர் தனக்கு அப்படி ஒன்றும் தெரியாது என்று சொன்னவுடன், போர் பயிற்சி இல்லாதவருக்கு சேனை தளபதி உத்தியோகம் சரிப்படாது என்று எண்ணினார். இப்படியே இருவரும் வழிநடந்து வருகையில் ராஜா அந்த மனிதருடைய தகுதியை பற்றி பலவிதமான கேள்விகள் கேட்க அவரும் தனக்கு அந்த தகுதிகள் இல்லை என்று சொன்னார். முடிவில் ஒரு தகுதியும் இல்லாத இவருக்கு என்ன செய்வது, எதை கொடுப்பது, 100 பொற்காசுகள் மட்டும் கொடுத்து அனுப்பிவிடலாம் என்று முடிவு செய்தார். அரண்மனை பக்கத்தில் வந்துவிட்டது. கடைசியாக ராஜா அந்த மனிதரை பார்த்து, நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர் தான் பிச்சை எடுத்து பிழைப்பதாக பதில் சொன்னார். பிச்சைக்காரனுக்கு 100 பொற்காசுகள் எதற்கு என்று நினைத்த ராஜா ஒரே ஒரு காசை அவரிடம் கொடுத்துவிட்டு வேகமாக நடந்தார். அரண்மனை வாயிலில் காவலாளிகள் ராஜாவுக்கு வணங்கி நின்று அவர் உள்ளே சென்றதும் இந்த பிச்சைக்காரனிடம் வந்து, ராஜா உனக்கு என்ன கொடுத்தார் என்று கேட்டனர். பிச்சைக்காரன், இப்போது போனாரே, அவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அவர் இந்த தேசத்து ராஜா என்றனர். ஓஹோ, பிச்சைக்கார ராஜாவா என்று சொல்லி கேலியாக பேசிவிட்டு போய்விட்டார்.
அன்பானவர்களே, நமக்கு நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது அதை உடனே செய்ய வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. காலதாமதம் ஒருவேளை மறதியை கொண்டு வந்துவிடும் அல்லவா? ஆகவே செய்ய வேண்டிய நன்மையான காரியத்தை இன்றைக்கே செய்வோம், இப்பொழுதே செய்வோம்.
கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் எனது ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? அவர்களே திணறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதில் நம்பிக்கையாக நானும் இருப்பேன்.
கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். இது திருமறை கூறும் பாடம். கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் மட்டும்தானா இப்பாடம்? மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இது பொருந்துமே. எனது வீட்டில் என் பிள்ளைகளை நான் கண்காணிக்கிறேன், தவறு கண்டவுடன் தண்டிக்கிறேன். ஏன்? எதிர்காலத்தில் என் பிள்ளை பெரிய குற்றம் செய்துவிடக்கூடாது, பெரிய தண்டனை பெற்றுவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் தவறு கண்டவுடன் இதற்காக பிள்ளையை தண்டிக்கிறேன், கண்டிக்கிறேன். கடவுளின் பிள்ளை நான் தவறும்போது என்னை கண்டிக்கிறார் கடவுள். கடவுளின் கண்டிப்பு சிற்றை எனக்கு கசக்கிறதே. ஏன்? கடவுளின் பிள்ளை நான், ஆயினும் கடவுளின் கட்டளையை மீறுகிறேன். எனவேதான் கடவுளின் கரம் என்னை தட்டி குட்டி எனது தவறை உணர்த்துகிறது. இதுதான் தேவ ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவது என்று நான் கருதுகிறேன். ஆனாலும் தேவனின் கண்டிப்பை தண்டிப்பை என் மனம் ஏற்க மறுக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் என்னை தம் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு என்றும் இறைவனின் பிள்ளையாகவே நான் வாழ வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்ப்பதில் தவறு இல்லையே. உன்னை தண்டிக்க உரிமையுள்ளவர் உன் பரம தந்தை என்பதின் அடையாளமே சிச்சை. தண்டனை கிடைத்துவிட்டதா? மகிழ்ச்சியுடன் பாடு. கடவுள் உன்னோடு இருக்கிறார். நீ பெற்ற தண்டனை இதற்கு ஒரு சாட்சி. கடவுளின் பிள்ளைக்கு சிச்சை ஒரு சிகிச்சை. கடவுளின் அன்புக்கு கடவுளின் குட்டு ஓர் அடையாளம். குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படுவது சிறப்பு தானே.
அன்பு நேயர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்ட வான்பரான் நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய எமது வான்பரான் நிகழ்ச்சிகளை எமது இணையதளம் மூலம் நீங்கள் கேட்க விரும்பினால் வான்புரா.com வான்புரா.com அல்லது tamilgoodnews.com என்னும் இணையதளத்துக்கு வாருங்கள். சரி நேயர்களே, இத்துடன் எமது வான்பரான் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்புரா வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேர்கள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.